ஆராய்ச்சி நேயர்களை வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையில் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை ஆவலோடு கேட்க காத்திருக்கும் நீங்கள் ஒவ்வொருவரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து கூறுகிறார், பயப்படாதே, நான் உன்னோட இருக்கிறேன் என்று. சமாதானத்தின் தேவன் உங்கள் அருகில் இருக்கிறார். நீங்கள் கலங்காமல் தைரியமாயிருங்கள். இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாய் அமைய ஜபத்தோடு செய்தியை கேளுங்கள். நிச்சயம் தேவன் உங்களோடு பேசுவார்.
கர்த்தரை துதி வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சியை தொடர்ந்து கேட்டு டிரான்ஸ்வர் ரேடியோ இந்தியாவின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் கர்த்தரை துதிக்கிறோம். இந்நாட்களிலே நாம் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்திலிருந்து கற்று வருகிறோம். இன்று வெளிப்படுத்தின விசேஷம் 9 அதிகாரத்தை நாம் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். இங்கே 5வது மற்றும் 6வது எக்காலங்களை குறித்து நாம் வாசிக்கலாம். கடைசி 3 எக்காலங்களும் ஆபத்தின் எக்காலங்கள் என்பதனால் அவைகள் முதல் 4 எக்காலங்களினின்று பிரிக்கப்பட்டிருக்கிறது. பயங்கரமான இயற்கைக்கு புறமான ஒரு பகுதிக்குள்ளே நாம் வருகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரத்தை நாம் படிக்கும் பொழுது அது நம்மை குழப்பமடைய செய்கிறது. இந்த பகுதி குறித்து பலவிதமான விளக்கங்கள் கூறப்படுகிறது. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றால் இந்த பகுதியைக் கண்டு நாம் கலங்க வேண்டியதில்லை. சபை முதலிலேயே எடுத்துக் கொள்ளப்பட்டபடியால் கிறிஸ்துவை புறக்கணித்து எதிர்ப்பு தெரிவித்த உலக மக்களே மகா உபத்திரவ காலத்தின் துன்பங்களை அனுபவிக்க வேண்டும். ஐயோ என்ற வார்த்தை மகா உபத்திரவ காலத்தின் இருளையும் வேதனையின் கொடுமையையும் தெரிவிக்கிறது. இவைகள் பொதுவாக மகா உபத்திரவத்தின் காலமாகிய கடைசி 3.5 ஆண்டுகளை குறிக்கின்ற தானியேலின் 17வது வாரத்துடன் இணைந்ததாயிருக்கின்றது. மனித வரலாற்றிலேயே இவைகள் மிகவும் இருண்ட நாட்களாய் இருக்கும். சரி, 5வது காலத்தை பார்ப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 9வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள். 5வது தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. பாதாள குழி என்பது அடிப்பாகமே இல்லாத குழி அல்லது கிணறு என்பதாகும். வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன் என்று நாம் வாசிக்கிறோம். நாம் ஏற்கனவே 2 நட்சத்திரங்களை பார்த்தோம். அவைகள் வானத்திலே நாம் காண்கிற நிஜமான நட்சத்திரங்கள். அவைகள் பூமியின் மேலே விழுகின்ற எரி நட்சத்திரங்கள். நாம் இங்கே காண்பது வேறு நட்சத்திரமாகும். ஏனென்றால் அந்த நட்சத்திரம் அவன் என்று அழைக்கப்பட்டு அறிவுடன் செயல்படுவதாக இருக்கிறது. அசாதாரணமான மனிதனை குறித்து நாம் இப்பொழுது பார்க்கப் போகிறோம். 4வது காலம் ஊதப்பட்ட பொழுது காணப்பட்ட நட்சத்திரங்களில் நின்று இந்த நட்சத்திரம் வேறுபட்டதாய் இருக்கிறது. இந்த நட்சத்திரம் அறிவுடன் செயல்படுவது மாத்திரமல்ல, அவன் உபயோகப்படுத்துவதற்கு என்று அவனுக்கு ஒரு திறவுகோலும் கொடுக்கப்படுகிறது. உயிரற்ற ஜடமான எந்த ஒரு நட்சத்திரத்தினாலும் செய்யக்கூடாத ஒரு செயலை இந்த நட்சத்திரம் செய்கிறது. கவனியுங்கள், இந்த நட்சத்திரம் சாத்தான் என்று நாம் நம்புகிறோம். சிலர் இந்த நட்சத்திரத்தை அந்தி கிறிஸ்து என்று கூறுகிறார்கள். இது உண்மை என்றால் சாத்தானின் மறு அவதாரம் அந்தி கிறிஸ்து என்பதாகிறது. அப்படியானால் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த நட்சத்திரத்தை சாத்தான் என்று கூறுவது தவறாகும். ஏசாயா தீர்க்கதரிசி இவ்விதமாய் கூறியிருக்கிறார். ஏசாயா 14:12 பாருங்கள். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ வெட்டப்பட்டாயே. 2 கொரிந்தியர் 11:14 பவுல் என்ன சொல்கிறார்? அது ஆச்சரியமல்ல, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்துக் கொள்வானே. வேதாமத்தின் இந்த பகுதிகள் சாத்தானின் நிலை என்ன என்பதை தெரிவிக்கிறது. சாத்தான் வானத்திலிருந்து பூமியிலே தள்ளப்பட்டவன் என்பதை யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தின் 12வது அதிகாரத்திலே தெரிவிக்கிறார். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 12:7-9 நாம் பார்க்கலாம். இந்த நட்சத்திரம் சாத்தான் என்றால் அவன் என்ன செய்ய போகிறான்? தேவன் அனுமதித்திருக்கிறபடியால் பாதாளத்தின் திறவுகோலை எடுத்துக் கொள்ளப் போகிறான். திறவுகோல் அதிகாரத்தையும் வல்லமையையும் தெரிவிக்கிறது. பொதுவாக வீடுகளிலேயும் முக்கியமான பெட்டியின் சாவி யாருடைய கரத்தில் இருக்கிறதோ அவர்கள்தான் அந்த குடும்பத்திலே அதிகாரமுள்ளவர்களாயிருக்கிறார்கள், இல்லையா? அதேபோல திறவுகோல் அதிகாரத்தையும் வல்லமையையும் தெரிவிக்கிறது. இது தேவனால் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. இது தேவனின் சித்தப்படியே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக பாதாள குழி என்பதை குறித்து பார்ப்போம். பாதாள குழி என்பது பாதாளத்திற்கு நேராக செல்கின்ற குழியை குறிக்கிறது. பாதாளம் என்பதும் நரகம் என்பதும் ஒன்று அல்ல. பாதாளம் என்பது அடிப்பாகமே இல்லாத குழி என்பதை வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 3வது வசனம் தெரிவிக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பாதாளத்தை குறித்து மத்தேயு 12:40 சொல்லியிருக்கிறார். கவனியுங்கள், மத்தேயு 12:40, யோனா இரவும் பகலும் 3 நாள் ஒரு பெரிய மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இரவும் பகலும் 3 நாள் பூமியின் இருதயத்தில் இருப்பார். இங்கு ஆண்டவர் பூமியின் இதயத்தில் இருக்கப் போவதை குறித்து கூறுகிறார். இயேசுவின் சரீரம் பூமியில் புதைக்கப்படவில்லை, அது ஒரு புதிய கல்லறையிலேயே வைக்கப்பட்டது, பூமியின் இதயத்திலேயும் வைக்கப்படவில்லை. மத்தேயு சுவிசேஷத்திலே இயேசு பாதாளத்திற்கு சென்றார் என்றே கூறப்பட்டுள்ளது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஐஸ்வர்யவான் மற்றும் லாசர்வை குறித்து சொல்லும்பொழுது லூக்கா 16:19-31 வரை அவர் சொன்ன அந்த ஓமையிலே பாதாளத்தை 2 பிரிவுகளாக கூறுகிறார். ஐஸ்வர்யவான் மரித்த பின்பு வேதனைகளை அனுபவிக்கின்ற ஒரு இடத்திற்கு சென்றான். அந்த தரித்திரனான லாசர்வோ மரித்த பின்பு ஆபிரகாமின் மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். இதனை ஆண்டவர் பரதீசு என்று கூறியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்த பின்பு பரதீசுக்கு சென்று ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கு தனது வெற்றியை அறிவித்து தான் அவர்களை தேவனின் சமூகத்திற்கு அழைத்துச் செல்வேன் என்பதை அறிவிக்கிறார். இதைத்தான் அப்போஸ்தலனாய பவுல் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்பொழுது எபேசியர் 4:8 சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்று கூறியிருக்கிறார். இயேசு பாதாளத்திற்கு சென்று தனது மீட்பின் பணி முடிந்துவிட்டது என்பதை அறிவிக்கின்றார். வேதாகமம் அமைதியாக இருக்கும் இடத்திலே நமது சொந்த கருத்துக்களை நாம் கூறக்கூடாது. ஆனால் பூமியிலிருந்து பூமியின் இதயம் வரை செல்கின்ற ஒரு நீண்ட பாதை உண்டு என்ற எண்ணம் காணப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 சொல்லப்பட்டிருக்கிறது போல அப்பொழுது ஆண்டவர் பாதாளத்தின் திறவுகோலை உடையவராக இருக்கிறார். பிசாசுகள் இங்கே அடைக்கப்பட்டிருக்கிறது என்று பேதுரு தனது நிருபத்திலே கூறுகிறார். 2 பேதுரு 2:4 பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கல்களினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்து என்று வாசிக்கிறோம். லூக்காளர் சுவிசேஷம் 8:30-31 நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். இயேசு அவனை நோக்கி, உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன், லேகியோன் என்றான். அநேகம் பிசாசுகள் அவனுக்குள் புகுந்திருந்தபடியால் அந்த பெயரை சொன்னான். தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. பாதாளம் என்பது நிஜமான ஓர் இடமாகும். மகா உபத்திரவ காலத்தின் இறுதியிலே பாதாளத்தின் திறவுகோல் சாத்தானிடத்தில் கொடுக்கப்படும். இதற்கு முன்பு அவன் அனுபவித்திராத சுதந்திரம் அவனுக்கு வழங்கப்படும். ஜனங்கள் இந்த காலத்தில் மரணமடையாததற்கான காரணத்தை இது தெரிவிக்கின்றது. சாத்தான் அவர்கள் உயிரோடு இருப்பதையே விரும்புகிறான். தனது சேனை குறைவுபடுவதை அவன் விரும்புவதில்லை. சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 9:2 வாருங்கள். அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த பாதாள குழியிலிருந்து எரிமலையை நின்று வருகிற புகையைப் போல புகை எழும்பி பூமி முழுவதையும் மூடியது. அந்த புகை கேடு உண்டாக்கும் புகையாயிருக்கிறது. கவனியங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 9:3-4 பாருங்கள். அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியிலுள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இந்த வசனத்திற்கு விளக்கம் அவசியம். யோவான் பயங்கரமான தோற்றமுடைய ஒரு உயிரினத்தை அடையாளமாக கூறுகிறார். இவ்விதமாக மாத்திரமே யோவானால் கூற முடியும். இவைகள் வெட்டுக்கிளிகள், ஆனால் அசாதாரணமான குணமுடையதாக இருக்கின்றது. இவைகள் சாதாரணமான வெட்டுக்கிளிகள் அல்ல என்பதற்கான குறிப்புகளை கோவெட் என்பவர் கூறியிருக்கிறார். 1வதாக, அவைகள் தாவர உணவுகளை சாப்பிடவில்லை. 2வதாக, பூமியிலுள்ள வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா இல்லை. நீதிமொழிகள் 30:27 பாருங்கள். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா உண்டு. மூன்றாவதாக எகிப்தில் ஏற்பட்ட வெட்டுக்கிளியின் வாதையை குறித்து யாத்ராமம் 10:14 வெட்டுக்கிளிகள் எகிப்து தேசம் எங்கும் பரம்பி எகிப்தின் எல்லையில் எங்கும் மிகவும் ஏராளமாய் இறங்கிட்டு அப்படிப்பட்ட வெட்டுக்கிளிகள் அதற்கு முன் இருந்ததும் இல்லை அதற்கு பின் இருப்பதும் இல்லை என்று வாசிக்கிறோம். 4வதாக இந்த போதிலும் அவைகள் பூமியில் காணப்படுகின்ற நிஜமான உயிரினங்களாகிய சிங்கம் குதிரை தேள் மற்றும் மனிதனை போன்றதாக வெட்டுக்கிளியைப் போல காணப்படுகிறது. கவுனியங்கள் வெளிப்படுத்தின சேஷம் 9:5 மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனை போலிருக்கும். தேள் என்பது நீரில் வாழ்கின்ற நண்டு போன்ற ஒரு வகை பிராணி. ஆழமான இடங்களில் வசிக்கும். அதன் கொடுக்கு அதன் வாயில் இருக்கிறது. அது கொட்டினால் மிகுந்த வேதனையை கொடுக்கும். இதுவே நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கும் காட்சியாகும். இப்பொழுது வெளிப்படுத்தின சேஷம் 9:6 பார்ப்போம். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடிப்போம். இந்த பாதாள குழியின் தெரவுகோல் சாத்தானிடம் கொடுக்கப்பட்டு விட்டது. பழைய ஏற்பாட்டிலே இது பாதாளம் என்றும் புதிய ஏற்பாட்டிலே நரகம் என்றும் கூறப்படுகிறது. கடந்த காலங்களில் மரித்தவர்களின் ஆவிகள் தங்கியிருக்கின்ற பாதாளத்திற்கு இந்த நீண்ட சுரங்கப்பாதை செல்கிறது. இங்குதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவும் சென்று சிலுவை மரணத்தினால் மீட்பின் பணியை தான் நிறைவேற்றி முடித்துவிட்டதை அறிவிக்கின்றார். சாத்தான் தனது கூட்டத்தினர் மரிப்பதை விரும்பவில்லை. சாத்தானின் கூட்டத்தாரே இந்த வெட்டுக்கிளிகளினால் பாதிக்கப்படுகிறார்கள். இந்த காலகட்டத்திலே மனிதர்கள் தற்கொலை செய்து கொள்ள விரும்பியும் தற்கொலை செய்து கொள்ள முடியாமல் போய்விடுவார்கள். இது அந்நாட்களின் மிகுந்த பயங்கரத்தை தெரிவிக்கிறது. ஒளிக்கும் இருளுக்கும் யுத்தம் நடைபெற இருப்பதால் சாத்தான் தன்னை சேர்ந்தவர்கள் மரிக்காமல் உயிருடனேயே இருக்க வேண்டும் என்று விரும்புகிறான். ஆனால் மற்றவர்கள் பாவ மனிதன் தான் செய்த கிரியைகளுக்கான பலனை அடைய வேண்டும் என்பதனாலேயே தேவன் அவர்களை மரிக்க விடுவதில்லை என்று கூறுவார்கள். தப்பிச் செல்வதற்கு வழியே இல்லை. கிறிஸ்துவை புறக்கணிப்பது என்பது விளையாட்டான காரியம் அல்ல. இயேசுவை அசட்டை செய்வது லகுவானது அல்ல. இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் எடுக்க வேண்டிய சரியான தீர்மானமே முதன்மையானதாகும். அதன் பின்பே மனித வாழ்க்கைக்கு தேவையான மற்ற காரியங்கள் இடம்பெறுகிறது. இப்பொழுது வெளிப்படுத்தின சுவிசேஷம் 9:7-10 வாசிக்கிறேன். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாயிருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. இருப்பு கவசங்களைப் போல மார்க்கவசங்கள் அவைகளுக்கு இருந்தன. அவைகளுடைய சிறகுகளின் இறைச்சல் யுத்தத்திற்கு ஓடுகிற அநேகம் குதிரைகள் பூண்ட ரதங்களின் இறைச்சலுக்கு ஒப்பாயிருந்தன. அவைகள் தேள்களின் வாள்களுக்கு ஒப்பான வாள்களையும் அந்த வாள்களில் கொடுக்குகளையும் உடையவைகளுமாயிருந்தன. அவைகள் 5 மாதம் அளவும் மனுஷரை சேதப்படுத்துவதற்கு அதிகாரம் உடையவைகளாயிருந்தன. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இது அச்சமுறுத்துகிற பயங்கரமான இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காட்சியாயிருக்கிறது. இதனை நாம் சற்று கூர்ந்து கவனித்தோம் என்றால் பலஸ்தீனாவிலே காணப்படுகிற வெட்டுக்கிளிகளை போன்றதாகவே இருக்கின்றது. டாக்டர் வின்சென்ட் என்பவர் வெளிப்படுத்தின விசேஷத்தின் விளக்க உரையிலே வெட்டுக்கிளி போருக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கின்ற குதிரையைப் போலவே தோற்றமளிக்கின்றது என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, ஜெர்மன் மொழியில் வெட்டுக்கிளி போர் குதிரை என்றும் இத்தாலிய மொழியில் சிறு குதிரை என்றும் கூறப்படுகிறது. வெட்டுக்கிளியின் முகம் மனித முகத்தை போன்றதாகவே இருக்கின்றது. வெட்டுக்கிளியின் உணர்வு கொம்புகள் பெண்ணின் கூந்தல் போலவே காணப்படுகிறது. யோவேல் தீர்க்கதரிசி வெட்டுக்கிளியின் பற்களை சிங்கத்தின் பற்களோடு ஒப்பிடுவதை யோவேல் 1:6 நாம் பார்க்கலாம். வெட்டுக்கிளிகள் ஏற்படுத்துகின்ற சத்தத்தை குறித்து பலர் கோரியிருக்கிறார்கள். இந்த வெட்டுக்கிளிகள் எண்ணிக்கைக்கு அடங்காமல் திரளாக எல்லா திசைகளிலும் சூழ்ந்து காணப்பட்டு அவைகள் ஒன்றுபோல மெதுவாக பறந்து வரும்போது ஏற்படுகின்ற சத்தம் பெரும் மழையின் சத்தத்தை போன்றதாக இருக்கும் என்று சிலர் இந்த வெட்டுக்கிளிகளை ஆகாய விமானத்துடன் ஒப்பிட்டு கூறுகிறார்கள். அது எதுவாக இருந்தாலும் இது மகா உபத்திரவ காலத்தில் உபயோகப்படுத்துகின்ற ஒரு ஆயுதமாகும். 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த வெட்டுக்கிளிகளினால் அனுபவிக்கின்ற கொடிய வேதனை 5 மாதம் அளவும் காணப்படும். வசனம் 11 பாருங்கள். அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன். எபிரை பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்கு பாஷையிலே அப்பலியோன் என்றும் அவனுக்கு பெயர். இந்த வெட்டுக்கிளிகளுக்கு ஒரு ராஜா இருப்பதினால் இவைகள் சாதாரண வெட்டுக்கிளிகளில் நின்று வேறுபட்டதாக இருக்கின்றது. நீதிமொழிகள் 30:27 வசனம் சாதாரண வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா இல்லை என்று கூறுகிறது. இந்த வெட்டுக்கிளிகளின் ராஜா என்பது வானத்திலிருந்து கீழே தள்ளப்பட்ட தூதனாகவாவது அல்லது சாத்தானின் தளபதிகளில் ஒருவனாகவாவது முதன்முறையாக இந்த பூமியை கைப்பற்ற வருகின்றவனாக இருக்க வேண்டும். எபிரேய மொழியிலே இவன் பெயர் அழிவு என்றும் கிரேக்க மொழியிலே அழிப்பவன் என்றும் பொருள்படும். சாத்தானின் ராஜ்யத்திலே கீழே தள்ளப்பட்ட தூதர்கள் பல நிலைகளிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற தானியேலின் வார்த்தைகளை உறுதிப்படுத்துகிறது. தேவனுடைய தூதர்களும் இவ்விதமாகவே பல நிலைமைகளிலே காணப்படுகிறார்கள் என்று நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, இப்படிப்பட்ட பயங்கரமான காலங்கள் வரும் முன்னதாக திருச்சபை எடுத்துக் கொள்ளப்பட போகிறது என்பது ஒரு மகிழ்ச்சியான காரியம். ஆனால் அதற்கு முன்னதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நம் இரட்சகராக உள்ளத்தின் ஆழத்திலே தெளிவாக ஏற்றுக்கொண்டவர்களாக அவருடைய பாவ மன்னிப்பையும் அவருடைய பிள்ளை என்ற நிச்சயத்தையும் நாம் பெற்றவர்களாய் காணப்பட வேண்டும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்மையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக உங்கள் மீட்பராக நீங்கள் ஏற்றுக்கொண்டு விட்டீர்களா? அவரே உங்கள் வாழ்க்கையின் தலைவர் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அவரால் மட்டுமே நித்தியத்திற்குள்ளே பிரவேசிக்க செய்ய முடியும் என்பதை நீங்கள் பரிபூர்ணமாய் விசுவாசிக்கிறீர்களா? அப்படி என்றால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அப்படிப்பட்ட நிச்சயம் நம்பிக்கை இல்லாமல் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்தே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவண்டை வாருங்கள். அவர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார், பாவங்களிலிருந்து விடுதலை கொடுப்பார், அவர் உங்களை அனுதினமும் வழி நடத்துவார். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, மகா உபத்திரவத்தின் நாட்களிலே நடைபெறும் காரியங்களை ஒவ்வொன்றாக நாங்கள் கற்றுக்கொண்டு வருகிறோம் ஐயா. இந்த நிகழ்ச்சியை கேட்கிற எந்த ஒரு குடும்பமாவது அவர்கள் சந்ததியாவது இப்படிப்பட்ட வேதனை நிறைந்த காலத்திற்குள்ளே கடந்து செல்லாதபடி அவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்மை நேசிக்கிறவர்களாகவும் உம்மை விசுவாசிக்கிறவர்களாகவும் காணப்பட காத்துக்கொள்ளும். இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆவிக்குரிய சகல நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மை நேசிக்கிறவர்களாக ஒவ்வொரு நாளும் உம்முடைய கரம் பற்றி நடக்க நீரே உதவி செய்யும். யாராவது இந்த கால வேளையிலே தேவையோடும் பாரத்தோடும் இருப்பார்கள் என்றால் கர்த்தாவே அவருடைய தேவைகளை சந்தித்து அவருடைய பாரத்தை நீர் அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். எதை குறித்து பாரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்களோ தொடர்ந்து அதை குறித்து இந்த நாள் முழுதும் நீர் பேசும் ஆண்டவரே. இரவிலே நித்திரைக்கு செல்லும் என்பதாக ஒரு தெளிவான விடுதலையோடு கூட சமாதானத்தோடு கூட நித்திரைக்கு செல்ல தேவரீர் அருள் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
வேத ஆராய்ச்சி, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 0462-65-33-737. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலும் கீர்த்தியிலும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். உபாகமம் 26:19. உபாகமம் 26:19.